SBS தமிழ்.
மாசாத்துவனின் மனம் நிலை கொள்ளாமல் தவித்தது. பெருமைமிகு புகார் நகரின் உயர்குடி தன வணிகன், ஒட்டுமொத்த புகாரின் தரைவழி வணிகத்தை கட்டுக்குள் வைத்திருப்பவன். பகல் நேர சந்தையிலும் இரவு நேர சந்தையிலும் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. ஆனாலும் யவன நாடுகளின் சீர்மிகு பொருட்கள் பட்டினப்பாக்கத்தின் வீதிகளில் புரளக் காரணமாகும் கடல் வணிகர்கள் மீதுதான் சோழனுக்கு காதல். அதனாலேயே அவர்களுக்கு முதல் மரியாதை. தரைவழி வணிகர்களான சாத்துவர்களை காட்டிலும் கடல்வணி வணிகர்களான நாவிகர்களிடமே அதிகம் கதை கேட்க அமர்கிறான் சோழன். செல்வத்தால் உயர்ந்து நின்றாலும் இந்த நாவிகர்கள் முன் சற்று பின்தங்க நேரிடுகிறதே என்ற சிந்தனை நாள்தோறும் மாசாத்துவனை மனம் பதையச் செய்தது. குறிப்பாக நாவிகர்களின் தலைவனாக விளங்கும் மாநாய்கன் கண்ணில் விழுந்த மணலாக உறுத்தி கொண்டே இருக்கிறான். புகார் நகர பெரு வணிகரில் அவனுக்கு முதலிடம், அடுத்த இடம் மாசாத்துவனுக்கு. ஒரு நாளும் மாசாத்துவனை குறைத்து நடத்தியதில்லை மாநாய்கன். அதற்கான சிந்தனையும் அவனிடம் எழுவதில்லை. ஆனாலும் மன்ற கூட்டங்களில் மாநாய்கனுக்கு எழும் வாழ்த்து பேரொலிகள் மாசாத்துவனின் மனதை குடைவதை அறிந்ததில்லை மாநாய்கன். மாசாத்துவனும் குணத்திலோ செல்வத்திலோ குறைந்தவன் அல்ல. ஆனால் மாநாய்கனை கண்டால் மட்டும் பாழாய்ப்போன பொறாமை மட்டும் விடாமல் பற்றி கொண்டு அவனை பாழாய்ப்படுத்தியது. அந்த நினைப்புடனே தான் தலையை உலுக்கியபடி மாடத்தில் குறுக்கும் நடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான். எழுநிலை மாடத்தின் விளிம்பில் கையூன்றி நிழல் வீசி கிடக்கும் தோட்டத்தை உற்று நோக்கினான். அங்கே வசந்த மண்டபத்தில் நீரூற்று அருகே தன் நிலை மறந்து யாழ் சேர்த்துக் கொண்டிருந்தான் மகன் கோவலன். வியாபார குடும்பத்தில் பிறந்தாலும் அதில் ஈடுபாடில்லாமல் இசை என்றும் கலை என்றும் சொல்லி தெரிந்து கொண்டிருந்த கோவலன் குறித்து மாளாத்துயர் உண்டு மாசாத்தவனுக்கு. இன்று அந்த துயரே மனுவிடுதலைக்கு காரணமாக மாறியது. ஆம், கோவலன் தான் தன் துயர்களின் மருந்தென உணர்ந்தான் மாசாத்துவன். எது கொண்டும் வீழ்த்த இயலா மாநாய்கனை சம்பந்தியாக்கி தனக்கு தலை வணங்க வைப்பது ஒன்றே வழியெனக் கண்டான். மறுநாள் உற்றார் உறவினர் புடைசூழ பட்டினம்பாக்கத்தின் பெருநிலை மாளிகையொன்றில் வாசம் செய்த மாநாய்கன் இல்லம் தேடிச் சென்றான் மாசாத்துவன். ரத்தினம், முத்து, பவளம், வைரம், தங்கம் என ஒவ்வொரு தாம்பாளத்திலும் அணி அணியாய் ஆபரணங்களை குவித்து இளம் பெண்கள் நீண்ட வரிசையில் ஏந்தி வர யானை மீது சாமரம் வீச கோவலனை அமர வைத்து வந்து பெண் கேட்டதால் வியந்து போனான் மாநாய்கன். மகள் கண்ணகியின் மணவிழா குறித்து எண்ணியதுண்டு. அது இத்தனை விரைவில் கைகூடும் என்று மாநாய்கன் நினைத்து பார்க்கவில்லை. ஆகவே 12 அடியெடுத்து வைத்த கண்ணகிக்கு தகுந்த வரன் பார்க்க வேண்டும் என்ற இல்லாளின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாகவே வந்து நின்றான் கோவலன். ஊர் மன்றில் விழாவெடுத்து ஒட்டுமொத்த புகாருக்கும் உணவளித்து முதுபார்ப்பான் மூட்டிய தீயை வலம் வந்து கண்ணகியின் கரம் பிடித்தான் கோவலன். கண்ணீர் திரையிட்டு கண்ணகியை மாநாய்கன் தாரை பார்த்த பொழுதில் மாசாத்துவனின் மனதில் ஓர் நிம்மதி மூண்டதை யார் அறிவார்? மணமுடித்த கையோடு கோவலன் கண்ணகியை தனி மனைப்படுத்தினான் மாசாத்துவன். வாணிகம் செய்ய வீதிக்கும் வந்தவனில்லை, இல்வாழ்வின் சிக்கல்களை எதிர்கொண்டவனும் இல்லை கோவலன். அழகான இளம்பெண், அகவே 16 எனும் இளமை பெருகும் காலம், இவையெல்லாம் ஒன்று திரள அவள் அருகில் சென்று பொன்னொத்த அவள் முகத்தையும் சங்கையொத்த அவள் கழுத்தையும் நறுமணம் வீசும் அவள் கூந்தலையும் நுகர்ந்து கரும்பென்றும் தேனென்றும் வர்ணித்தான். செவி நுகர பன்னிசை என்று வினவினான். மௌனத்தையே பதிலாக தந்தாள் கண்ணகி. இளமையின் வேகத்திற்கு ஈடு கொடுக்காத கண்ணகியின் வயதும் கலையின் அருமையை ருசிக்க முடியாத அவளின் நிலையும் கோவலனுக்கு இயலாமையை ஏற்படுத்தியது. மறுநாள் தந்தை மாசாத்துவனை சந்தித்த கோவலன் தான் ஆடற்கலியை ரசிக்க விரும்புவதாகவும் 1000 களஞ்சு பொன் வேண்டும் என்று வந்து நின்றான். காலில் தீட்டிய செம்பஞ்சு குழம்பின் சுவடிகூட அச்சுப்போகாத நிலையில் கணிகையர் இல்லம் ஏகும் மகனை உற்று பார்த்தான். மருகன் மனையாளை நீங்கி தலைக்கோலி வீட்டுக்கு செல்கிறான் என்ற செய்தி கேட்டால் மாயநாயகன் முகம் எவ்வாறு போகும் என்று ஒரு கணம் எண்ணினான் மாசாத்துவன். சிந்தையில் தெரிந்த இருமை அவன் முகத்தில் படர்ந்தது. எண்ணி பார்க்காமல் பொற்காசுகளை அள்ளி கொடுத்தான். யாழிலும் குழலிலும் பறையிலும் துடியிலும் உழவிலும் எக்காலத்திலும் எந்த நுண்ணிசையை எண்ணி எண்ணி ஏங்கினானோ கோவலன், அந்த இசையே உருவாய் வந்து நின்றாள் மாதவி. 11 வகை கூத்துக்களை நெளிந்து நெளிந்து ஆடினாள். அடுக்கடுக்காய் தொடுத்து வைத்த மாலை அணிந்து சுழன்று சுழன்று ஆடிய மாதவி தன் கழுத்தினின்றும் கலற்றி அதை கூட்டத்தை நோக்கி வீசினாள். தங்கள் கழுத்தில் வந்து வீழாதா என்று ஏங்கிப் போய் பலர் நிற்க அது கோவலன் கழுத்தில் வந்து விழுந்தது. மாலையுடன் திகைத்து நின்ற கோவலனை பார்த்தாள் மாதவி. வண்டை தேடி வந்த பூ அது. மாசாத்துவனிடம் பெற்று வந்த அத்தனை பொன்னையும் கொடுத்து மாதவியின் முன்னின்றான் கோவலன். அவன் வேண்டி வந்தது என்னவோ அது அத்தனையும் அள்ளித்தந்தாள் மாதவி. யாழெடுத்து மீட்டு என்றான், இடை யோசிந்து மீட்டினாள். குளலெடுத்து பண்ணி செய் என்றான், உதட்டோரம் ஈரம் கசியை செய்தாள். தாளக்கட்டுக்கு மாறாமல் பாதமெடுத்து ஆடு என்றான், அவள் நாடி நடுங்க நெஞ்சு விம்பு ஆடித் தீர்த்தாள். நாள் மறந்தான், வாரம் மறந்தான், மாதம் மறந்தான், தந்தையை மறந்தான், கரம் பிடித்த கண்ணகியை மறந்தான், ஏன் தன்னையே மறந்தான். கணிகையர் வீதியே கோவிலென, கட்டுடல் மாதவியே தெய்வம் என சிறைப்பட்டான் கோவலன். வெளிக்காற்று படாமல் வளர்க்கப்பட்ட மகள் கண்ணகி தனிமனையில் தனிமைப்பட்டு நிற்கின்றாள் என்பதை அறிந்த மாநாயகன் மனம் வெதும்பினான். கனக மகளால் அடைந்த கவலை வணிகத்தில் நிறைக்குறைவை ஏற்படுத்தியது. வீதிக்குச் செல்வதை வெறுத்த மாநாயகன் இருகை கூப்பிய வினாய் மாசாத்துவனை அணுகினான். எப்படி இருக்கிறேன் மாசாத்துவரே?
இருக்கிறேன் மாநாயகரே, நலத்துக்கு குறைவில்லை. ஆனால் என் மகள் நலமில்லை, கோவலன் இல்லம் திரும்பவில்லை என்று அறிந்தேன்.
நானும் கேள்விப்பட்டேன். இளமையின் முறுக்கு அப்படித்தான் இருக்கும், போக போக சரியாகிவிடும், கவலை கொள்ளாதீர்.
இந்த வார்த்தை கேட்ட மாநாயகன் புன் சரிகை துண்டை வாயில் புத்தி குறுங்கினான். தன் முன்னால் குமரி அழும் மாநாயகனின் உருவத்தை இரண்டு கண்களிலும் நிரப்பிக் கொண்டான் மாசாத்துவன். இந்த ரொடிக்காக எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தேன் என்று எண்ணத்தோடு பெருமூச்சு ஒன்றை விடுத்தான்.
நீங்கள் இருக்கிறீர்கள், உங்கள் தொழில் இருக்கிறது, அதற்கான ஒரே வழிமரபு கோவலன்தான் என்ற எண்ணம்தான் எனக்கு சற்று ஆறுதலை தருகிறது மாசாத்துவரே. இன்று கணிகையர் வீதியில் கிடந்தாலும் நாளை நீங்கள் தொழிலில் கை கொடுத்து தூக்கிவிடுவீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் இந்த துக்க நாட்களை கடத்துகிறேன் என்று ஆசுவாசத்துடன் கூறினான். இருமாந்து கிடந்த மாசாத்துவனின் நெஞ்சு மாநாயகனின் இந்த வார்த்தைகளை கேட்டு துணுக்குற்றது. என்னது, நான் இருக்கிறேன், என்னுடைய சொத்துக்கள் கோவலனுக்கு கிடைக்கும் என்ற எண்ணம் உனக்கு நிம்மதியை தருகிறதா? அப்படியானால் நீ இன்னும் முழுமையாக தாழவில்லையா என் முன்னால்?
ஓ என்று மனதுக்குள் கருவினான் மாசாத்துவன். சீக்கிரம் இந்த சிக்கலுக்கு தீர்வு காணுங்கள் மாசாத்துவரே. கண்ணின் மணியின வளர்த்த கண்ணகியின் நோய்வறியா கண்ணீருக்கு விடைதாருங்கள் என்று கூறிவிட்டு நீர்கூட அருந்தாமல் விடைபெற்றார் மாநாயகன். மாநாயகன் உதித்த வார்த்தைகள் மனதிற்குள் வண்டாய் குடைந்தது. என்ன செய்வது, என்ன செய்வது என்று வாய்விட்டு அரற்றியபடியே சுண்ணாம்பு மிகுவது கூட தெரியாமல் தாம்பூலம் தரித்தார். ஒரு கணம் இந்த ஆற்றாமையும் கோபமும் எதற்கு என்ற எண்ணம் வந்தது. மறுகணம் அதனால் கிடைத்த இனம் புரியா உவகை உள்ளத்தை நிறைத்தது. இரண்டு எண்ணங்களுக்கிடையே சிக்கிய பாக்காய் தலையை பிடித்தபடி அமர்ந்து கொண்டார் மாசாத்துவன். தந்தையின் உளச்சிக்கல்கள் ஏதும் அறியாமல் எல்லையில்லா இன்பப் பெருவழியில் திளைத்துக் கொண்டிருந்தான் கோவலன்.
கணிகையர் குலம் என்பதை மறந்து கணவன் இவன்தான் என கோவலனை மனதில் வரித்த மாதவி வேறு யாரையும் சிந்தையிலும் தொடாமல் வசியப்பட்டிருந்தாள். எது அளவு கடக்கிறதோ அதுவே ஆபத்து. இது காதலுக்கும் பொருந்தும். கடற்கரை விளையாட்டின் மிகுதியில் மாதவியை சீண்டியும் வர்ணித்தும் கோவலன் பாட, பதிலுக்கு மாதவி பாடிய பாடலில் தவறான பொருள் கற்பித்துக் கொண்டான் கோவலன். உடனே கையுதரே, கடற்கரை மண்ணுதரே, காதலின் சிந்தனையுதரே, மாதவியை பிரிந்து வீடு நோக்கி திரும்பினான். மாநாய்கண் வந்து சென்றது குறித்து நிறையில்லா சிந்தனையில் உழன்று கொண்டிருந்த மாசத்துவன் முன்பு மார்பு முழுவதும் சந்தனமும் தோளில் மாலையுமாய் கலங்கிய கண்களுடன் வந்து நின்றான் கோவலன். என்ன கோவலா, என்ன ஆயிற்று என்று வினவினார். மாதவியை பிரிந்து விட்டேன், புதுமனை புகலாம் என்று எண்ணுகிறேன். வணிகத்தில் நாட்டம் ஏற்பட்டிருக்கிறது, அதனால் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் என்று விடையிறுத்தான். இருக்கின்ற ஒட்டுமொத்த சொத்தையும் கோவலனிடம் வழங்கிவிட்டு நிம்மதியாக இருந்துவிடலாம் என்ற எண்ணம் ஒரு நொடி மேலெழுந்தது. ஆனால் மறுகணம், எனக்கு இன்னும் வாழ்வில் நம்பிக்கை இருக்கிறது என்ற மாநாயகனின் வார்த்தை செவிக்குள் முள்கம்பியாய் குத்தியது. கோவலனுக்கு செல்வத்தை வழங்கினால் இருண்டு கிடக்கும் மாநாயகனின் முகம் மீண்டும் மலர்ந்துவிடும் என்ற சிந்தனையே மாசத்துவனை தொய்வடையச் செய்தது. இப்போதைக்கு கோவலனிடம் பொய்க்கோபம் காட்டி வீட்டை விட்டு வெளியேற்றுவோம். மாநாயகன் சித்தம் கலங்கி என்னிடம் ஓடிவந்து அடைக்கலம் புகும் பொழுது கோவலனை அழைத்துக் கொள்வோம் என்று மனதுக்குள் திட்டம் திட்டினான் மாசத்துவன். உடனே முகத்தை கடுமையாக கூட்டிக் கொண்டு, எதற்கு உனக்கு செல்வம் தர வேண்டும் கோவலா? மீண்டும் பரத்தியர் வீதியில் படுத்து மகிழவா? ஒட்டுமொத்த சொத்தும் உனக்குத்தான் என்ற எண்ணத்தில் தானே இப்படியெல்லாம் பிடிப்பின்றி நாட்கடத்துகின்றாய்? கடைசி சொத்தின் துளி பொருள் கூட உனக்கு தரப்போவதில்லை என்று கோபத்துடன் கூறிவிட்டு மாளிகைக்குள் சென்று மறைந்தார். மின்னல் தாக்கியது போன்ற சொற்களால் நிலை குலைந்து போனான் கோவலன். தந்தை சொல்வதிலும் உண்மை உள்ளதே, இது நாள் வரை நான் என்ன செய்துவிட்டேன் என்னை நம்பி சொத்துக்களை தருவதற்கு என்று எண்ணியபடியே கண்ணகியை தேடி போனான். இனி புகார் நகரில் நான் பிழைக்க முடியாது, தந்தை செழிப்புடன் வாழும் ஊரில் நான் கையேந்தி நிற்க முடியாது யாரிடமும், மதுரைக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன், கிளம்பு என்றான். இருவரும் புகார் நீங்கினர். கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு புறப்பட்டதை அறிந்து மாசத்துவரை ஓடோடி வந்து சந்தித்தார் மாநாய்கர். நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையிலேதானே இத்தனை நாட்கள் பொறுத்திருந்தேன், நீங்களும் கைவிட்டு விட்டீர்களே என்று கலங்கினார். என் மகள் கொடும்பாலையை எப்படி கடப்பாள், மதுரை மாநகரில் எப்படி பிழைப்பாள் என்று வாய்விட்டு அழுதார். மாநாயகரின் நிலை கண்டு மார்கழியின் காவிரி போல் குளிர்ந்தது மாசத்துவனின் நெஞ்சம். இது போதும், இனி ஆயுளுக்கும் இந்த நொடிகளை நினைவுந்தே வாழ்ந்துவிடலாம் என்று நெஞ்சு நிறைந்தான் மாசத்துவன். மூக்கை உறிஞ்சியபடி, எல்லாவற்றையும் இழந்து நின்றாலும் எங்கள் குலச்சுத்தான காற்சிலம்பு அவர்களை கரையேற்றும் என்றார் மாநாய்கர். வாழ்வின் இன்னல் நேரும் கடைசி நொடியில் இந்த காற்சிலம்புகளை நினைவில் வைத்துக்கொள் என்று என் மகளிடம் ஏற்கனவே சொல்லி வைத்துள்ளேன் என்று கூறியபடியே சொல்லிக்கொள்ளாமல் புறப்பட்டுச் சென்றார் மாநாய்கர். என்று கத்தியபடியே பற்களை கடித்தபடி எழுந்த மாசத்துவன் அருகில் நின்ற தூணை பலங்கொண்டவட்டு ஓங்கி குத்தினார். அவனுடைய நிம்மதியை பறிக்கலாம் என்று எண்ணும் தோறும் என்னுடைய நிம்மதி சென்று கொண்டிருக்கிறது. அவன் மீண்டும் மீண்டும் நம்பிக்கை சொற்களை உதிர்த்தபடி இருக்கிறானே என்று அரற்றினான். ஏவு நாளை அழைத்தான் மாசத்துவன். மதுரை மாநகருக்கு விரைந்து செல், அங்கு என் நண்பர் வஞ்சிப்பத்தன் உள்ளார், 1000 பொற்கொள்ளர்களுக்கு அதிபதி. அவருக்கு தெரியாமல் மதுரையில் யாரும் ஆபரணங்களை வாங்கவோ விற்கவோ முடியாது. அவரிடம் சென்று விற்பனைக்கென்று யாராவது சிலம்பை கொண்டு வந்தால் அதற்கு சிக்கல் ஏற்படுத்தி விடுங்கள் என்று நான் கூறியதாக கூறு என்றான். மாசாத்துவனின் ஆணைக்கு கீழ்பட்டு குதிரையை எடுத்துக்கொண்டு மதுரையை நோக்கி புறப்பட்டான் ஏவலாடி. தான் செய்தது சரியா, இதனால் விளையப்போவது என்ன என்பது தெரியாமல் மனம் கலங்கி குழம்பி நின்றான் மாசத்துவன். மாசாத்துவனின் தூது கிடைத்தது வஞ்சிப்பத்தனுக்கு. அதே நேரத்தில் கண்ணகியின் காற்சிலம்பை விற்று அதன் மூலம் மதுரை மாநகரில் புதுவாழ்வு தொடங்கலாம் என்று வஞ்சிப்பத்தனிடம் வந்து நின்றான் கோவலன். காற்சிலம்பை கையிலேந்தி வந்து நின்றவனை ஏற இறங்க பார்த்தான் வஞ்சிப்பத்தன். நண்பன் மாசாத்துவனின் குறிப்பு நினைவுக்கு வந்தது. இதே வேளையில் பாண்டிய தேசத்தின் ராணியின் சிலம்பு களவு போனதும் நினைவுக்கு வந்து போனது. எப்படியாவது சிக்கல் ஏற்படுத்தி விடுங்கள் என்று மாசாத்துவனின் வேண்டுகோளை இவ்வாறுதான் தீர்த்து வைக்க முடியும் என்று முடிவுக்கு வந்தவனாய் அரண்மனைக்கு தகவல் கொடுத்தான் வஞ்சிப்பத்தன். களவு போன காற்றிலம்பு கிடைத்து விட்டதாகவும் களவாளியை தான் பிடித்து விட்டதாகவும் கூறி பாண்டிய மன்னனை காணச் சென்றான். மதுரை மாநகரில் இது நிகழ்ந்து கொண்டிருந்த தருணத்தில் நிலை கொள்ளாது தவித்த மாசாத்துவன் மனம் விரும்பி நடைபயின்றான். சிலம்பால் கோவலனுக்கு எதன் சிக்கல் ஏற்பட்டுவிடுமோ, மாநாயகனை வீழ்த்தப் போய் தன் குலக்கொடிக்கு கேடு வந்துவிடுமோ என்று அஞ்சினான். அந்த எண்ணம் அவனை பாடாய்படுத்த இனி ஒரு பொழுதும் தாமதிக்கக்கூடாது என்று எண்ணி ரதமேறி தானே மதுரைக்கு புறப்பட்டான். அதற்குள் மதுரையில் எல்லாமே நடந்து முடிந்து விட்டது. கோவலன் படுகொலை செய்யப்பட்டான். கோபமுற்ற கண்ணகி பாண்டிய அவையில் காற்சிலம்பை உடைத்து தன்னுடையவை மாணிக்கங்கள் என்று நிரூபித்தாள். மனம் நொந்த பாண்டியன் உயிரிழக்க பாண்டிமாதேவியும் உயிர் நீத்தாள். சினவடங்கா கண்ணகி மதுரைக்கு தீ வைக்க ஓங்கி உயர்ந்தது நெருப்பு. புழுதி பறக்க நெஞ்சு தடதடக்க வந்து சேர்ந்தான் மாசாத்துவன். நடந்தவற்றை யாரும் சொல்லாமலே புரிந்து கொண்டான். அவன் நெஞ்சில் எரிந்த பொறாமை தீ ஏதோ ஒரு வடிவில் மதுரையை கொழுந்துவிட்டு எரிய செய்தது. மாநாய்க்கனின் கடைசி சொத்தான காற்சிலம்பு தன்னுடைய கடைசி சொத்தான கோவலனை கொண்டு போய்விட்டதை உணர்ந்தான். இஞ்சிய ஆயுள் முழுக்க எரிந்து கொண்டே இருந்தான் மாசாத்துவன்.
கடைசி சொத்து சிறுகதை கேட்டோம். எழுதியவர் அரவிந்த் குமார், வாசித்தவர் பாலசிங்கம் பிரபாகரன். நேர்களே, கடைசி சொத்து சிறுகதை குறித்து இதை எழுதிய அரவிந்த் குமார் என்ன சொல்கிறார் என்று கேட்போம்.
நான் புதுமைப்பித்தனுடைய தீவிரவாசன். அவருடைய சாப விமோச்சனம் என்ற சிறுகதை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிறுகதை. ஏன்னா ராமபிரானை பத்தி மிக உயர்வான சித்திரங்களும் பிம்பங்களும் பேசப்படக்கூடிய ஒரு நாட்டில் அவர் மீதான ஒரு விமர்சனம்ன்றதே உண்மையான ஜனநாயகமா நான் பார்த்தேன். புதுமைப்பித்தன் வாழ்ந்த காலத்துல அந்த ஒரு சிறுகதையை அவர் எப்படி எழுதினார்ன்ற சிந்தனையே எனக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்பட்டது. நாம் வந்துட்டு ஒரு மகாபுருஷர்கள் வந்துட்டு கேள்விக்குள்ளாக்க கூடாது, அவர்களை விமர்சனம் பண்ணக்கூடாது, ஏன் அவருடைய நிழலை கூட நாம் வந்துட்டு மாற்று கண்ணத்தோடு அணுகக்கூடாதுன்ற ஒரு மனோபாவம் இருக்கக்கூடிய சூழல்ல அவரே கேள்விக்குள்ளாகி அவருடைய குணநலனே கேள்விக்குள்ளாகக்கூடிய அந்த புதுமைப்பித்தனுடைய அந்த சாப விமோசனம் சிறுகதை தான் நான் கடைசி சொத்தி எழுதுறதுக்கு ஒரு தூண்டுகோலாக அமைஞ்சது. அடிப்படையில சிலப்பதிகாரத்துல கதை மாந்தர்களா சொல்லக்கூடிய கண்ணகியும் கோவலனும் வந்துட்டு எல்லா கைப்பொருளா இழந்துட்டு மதுரை மாநகருக்கு கிளம்பி போறாங்க அப்படின்னும் போது எனக்கு ஒரு கேள்வி ஏற்படுது. சோழனுக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு புகழ் வாய்ந்த செல்வந்த குடும்பத்துல பிறந்திருக்காங்க. கண்ணகியோட அப்பாவும் பெரிய மாநாயகன், கோவலனின் அப்பாவும் மாசாத்துவன், தரைவழி வணிகம் கடல் வணிக வணிகம் ரெண்டுத்தையும் கட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தங்களுடைய பிள்ளைகள் இப்படி அனாதைகளாக பணமே இல்லாம ஏன் வேற ஒரு ஊருக்கு போய் பிழைக்கிற அளவுக்கு அவங்க ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க? அப்ப அந்த அவல நிலையை ஏன் அவங்க கண்டுகொள்ளாம இருந்தாங்க? அப்ப அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு யோசனை தான் இந்த கடைசி சொத்து எழுதுறதுக்கான ஒரு காரணம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil